நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் கார்ட்டூன், வரலாறு, தகவல், எழுத்து, திரைப்பட ஆய்வு என்று தொட்ட துறையெல்லாம் தனிமுத்திரை பதித்தவர் மதன். அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 2010 நமக்கு வழங்கிய நீண்ட நேர்முகத்தின் மறுபதிவு இது. அவரை நேர்முகம் கண்டவர் ரைசல். பாகம் 3.
அடுத்து பிரிண்ட் ஜேர்னலிசம் அல்லது எழுத்து ஊடகம், அடுத்து விஷுவல் மீடியம் அல்லது தொலைக்காட்சி ஊடகம். இந்த இரண்டிலுமே நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற ஒருவர். இந்த இரண்டிற்கும் என்ன வேறுபாடுகளை பார்க்கின்றீர்கள்?
வேறுபாடு என்னன்னாக்க, நான் உங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னாக்க, பத்திரிகை எழுத்த விட டெலிவிஷன்ல பணம் அதிகம். முதல் விஷயம் உண்மையை சொல்லணும்னாக்க, டெலிவிஷன்ல அப்பியராகி ஓரளவுக்கு நீங்க பிரபலமாயிட்டீங்கன்னாக்க, நீங்க அங்க 1.5 மணி நேரம் ஒன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க, இதை விட ஒரு பத்திரிகைகள் எழுதுறத விட 500 மடங்கு அதிகமா பணம் கிடைக்கும். அதுதான் உண்மை. நம்ம 2வது விஷயம், டெலிவிஷன்ல பண்ணா நம்மளுடைய பிரைவசி போயிடும். எழுத்துல வந்து நீங்க உங்க முகத்தை மறைச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு பெட்டி கடைக்கோ ஒரு மெரினாவுக்கோ நான் பாட்டுக்கு காலாரம் நடந்து போகும்போது யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா டிவியில வந்தாச்சுன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஐ சா யூ டிவி அப்படின்றது ரொம்ப காமனா இருக்கு. அது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் அமெரிக்காவா இருந்தாலும் ஐ சா யூ டிவி மேன் அப்படின்னு வாங்க. டிவியில வருதுன்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அது ஒரு குட்டி அளவுல ஒரு நடிகர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. அவ்வளவுதான் தவிர, எழுத்தினுடைய இன்டலெக்சுவல் இது வந்து டிவிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். டிவியில உடனடியான ஒரு இதுதான், நம்மளுக்கு சஸ்பென்ஸ் லெவல்ன்றது போயிடுது. இப்போ பத்திரிகையில ஒரு டிசாஸ்டர், ஒரு சுனாமி, ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஒன்று விழும்போது இந்த டிவியில நம்ம பார்த்தோமே, கண் எதிர அந்த 2 உயர்ந்த கட்டடங்கள் அப்படியே பல பல பலன்னு ஒடிஞ்சு கீழே வருது. புகை மண்டலத்தோட சரிந்து கீழே வந்து காணாமல் போகிற அந்த ஒரு பயங்கரமான அவலம் வந்து ஒரு ஒரே ஒரு புகைப்படத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஸோ டிவின்றது ஒரு பெரிய கிரேட் இன்வென்ஷன். தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு டிவி. டிவியினுடைய ஒரே பெரிய குறை என்னன்னா, இட் நெவர் மேக்ஸ் யூ இன்டெலிஜென்ட் அண்ட் அட் தி சேம் டைம் இட் நெவர் மேக்ஸ் யூ திங்க் ஆன் யுவர் ஓன் லைஃப். ஒரு எழுத்தை படிச்சுட்டு நான் ஒரு தோப்புல ஒரு பங்களா அப்படின்னு நான் சொல்றேன். நான் என் மனசுல இருக்கிற பங்களாவும் தோப்பும் வேற, உங்க மனசுல இருக்கிற தோப்பும் பங்களாவும் வேற. டிவியில அதை கான்செப்ட் வருதுனால உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் வந்து இது என்ன பங்களான்னு கற்பனை பண்ணாமையே போயிடுது. நீங்க நேரிலேயே பாத்துருக்கீங்க, அவங்க காமிச்சிடுறாங்க. ஸோ ஸ்பூன் ஃபிட்டிங் மாதிரி ஆயிடுறதுனால கற்பனை, உங்களுடைய கற்பனை திறன்றது மெல்ல மழுங்கடிக்கப்படும். அதனாலதான் டிவியை கொஞ்சம் அளவோட பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங்.
ஆனந்த விகடன் பத்திரிகையில் பல ஆண்டுகளாகவே நீங்கள் ஹாய் மதன் எழுதி வருகின்றீர்கள் இல்லையா? இப்படி வாசகர்களின் கேள்விகளுக்கு பதில் எழுதுவதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன?
ஹாய் மதன் எழுதுகிற சவால்கள் வந்து தகவல்கள் கேட்கிற தகவல்களை தருகிற ஒரு சவால் தான். அதாவது வாசகர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு இழுபறி போட்டி ஒன்று ஆரம்பிச்சிடுறது. அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கறதும் ஒரு கஷ்டம். என்ன கேள்வி கேட்டால் மதன் பதில் சொல்லுவாருன்றத அவங்க கற்பனை பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பாயிடுறது. எது வந்து என்ன கவனத்தை கவரும் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்றதுனால அவங்க சம்டைம்ஸ் சில பேர்லாம் 50 கார்டுகளில் 50 கேள்விகள்லாம் எழுதி அனுப்புவாங்க, ஏதாவது ஒண்ணு பேரும்னு. இது அவங்களுடைய சவால். என்னுடைய சவால் என்னன்னா, ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம்னு இல்லாம நீங்க ரொம்ப கொஞ்சம் விசித்திரமான ஒரு கேள்வி கேட்டாலோ, இதுவரை பத்திரிகைகள்லாம் வராத ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை கேட்டாலோ, அதை நான் வந்து தேடி பிடித்து உங்களுக்கு பதில் சொல்றதுதான். கேள்விகள் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண முடியாது. அது வந்து பெரிய ஜீனியஸால கூட கஷ்டம். அது நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் அதிகம் தெரிந்ததை விட. அப்படி இருக்கும்போது எந்த தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற அறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இந்த தகவல் எங்க கிடைக்கும் அப்படின்றது. இதுல வந்து நான் நெட்டுல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நெட்டுல ஐ வுட் லைக் டு டெல் யூ யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பட் இது வரைக்கும் நான் நெட்டிலேருந்து ஒரு தகவல் கூட என்னுடைய ஹாய் மதன் நான் பயன்படுத்தியதில்லை. எல்லாமே புத்தகங்கள் தான். என்னிடம் ஒரு 6000 புத்தகங்கள் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட பற்றியும் என்கிட்ட ஒரு 4-5 புத்தகங்கள் இருக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புத்தகங்கள் எல்லாம் முதலே படிச்சிருந்தோம். சும்மா அழகுக்காக வரிசையா நம்ம நான் படிக்கிறவன்னு வெளி உலகத்துக்கு காட்டி கொண்டு ஏமாற்றுவதற்காக புத்தகங்களை ஒரு கலைப்பொருளாக வைக்கவே முடியாது. நான் வாங்குகிற அத்தனை புத்தகங்களையும் படித்து விட்டு அதுல முக்கியமான விஷயங்கள்லாம் பென்சில்ல ஒரு கோடு போட்டுப்பேன், இது பிற்பாடு நமக்கு உபயோகப்படும். ஸோ நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, பாபிலோனியாவை பற்றி ஒரு கேள்வி கேட்கறீங்க, இல்லையானாக்கா ஒரு இந்தோனேஷியால இருக்கிற ஒரு தீவுல இருக்கிற ஒரு பழங்குடி மக்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கறீங்க, இல்ல ஒரு வார்த்தை எப்படி இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது கேள்வி கேட்கறீங்க. ஸோ இதை பத்தி கேள்வி கேட்டவொன்னு எனக்கு வந்து ஓஹோ இந்த புத்தகம் அந்த பீரோல இருக்கிற மேல் கட்டில இருக்கிற 8வது 9வது புத்தகத்திலயும் அந்த தகவல் இருக்கு, அதுல அநேகமா 50 பக்கங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அது டேக்ஸ் ஒன்லி கம்ப்யூட்டர்ல பாக்குறத கூட உடனே எழுந்துட்டு அந்த புத்தகத்தை எடுத்து 40வது பக்கம் பார்த்தேன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சுறாவை பற்றியோ ஒரு ஆமையை பற்றியோ நியூஸ் எனக்கு இருக்கும். ஸோ அதுதான் வித்தையை தவிர கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாம் எனக்கே தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு மகா பொய்யான ஒரு வார்த்தையான.
அடுத்து இது இது அந்த ஹாய் மதநிலையே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சொல்றீங்க, நம்ம ஒரு விஷயங்களை வந்து சரித்திரங்கள் அல்லது வரலாறை வந்து எழுதாமல் இருக்கிறதுக்கு அது சென்சிட்டிவாக இருக்கிறது ஒரு காரணம், எதை சொன்னாலும் ஏதாவது மறுப்பு தெரிவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நம்ம சமூகம் வந்து ஒரு டாலரன்ஸ் சொல்லப்படுற இந்த சகிப்புத்தன்மை குறைவான சமூகம் அப்படிப்படுதோ?
சந்தேகம் இல்லாமல் அப்படி தான், சகிப்புத்தன்மை ரொம்ப தான். அதாவது நீங்கள் அந்த காலத்தில் நான் சொல்கிறது அந்த காலம்னாக்க 1950கள் 60களில் எல்லாம் கூட ஒரு நிறைய புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. 40களில் கூட பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டை பற்றிய சரித்திரங்கள் வரலாறுகள் மன்னர்களை பற்றிய புத்தகங்கள்லாம் கூட வந்திருக்கு. இப்போ நீங்கள் எழுதும்போது ரொம்ப பிரச்சனையாகும். சுஜாதா ஒரு தொடரை ஒன்று எழுதிட்டு பாதியில் நிறுத்தும்படியே ஆயிடுச்சு. நான் வந்தார்கள் எழுதின 3வது சாப்டர் கஜினி முகமது பற்றி எழுதும்போது பெரிய ஒரு குழு ஒன்று என்ன வந்து இதை உடனே நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டிமாண்டே பண்ணாங்க. அவங்க சொன்னது நியாயமான காரணம், இங்க வந்து முஸ்லீம்ஸ்ல சில மன்னர்கள் மோசமானவர்கள் எப்படி இந்துக்களை நடத்தினார்கள்ன்றதை பத்தி நீங்க விவரித்திருக்கிற விதம் வந்து உணர்ச்சிகளை தூண்டுவது மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்துக்களும் முஸ்லீம்களும் ரொம்ப சகோதரர்களா நம்ம பழகிட்டு வரோம், தேவையில்லாம அவங்க நடுவுல ஒரு மனக்கசப்பம் ஏற்படுத்த வேண்டாம், அதனால நாளைக்கு ஏதாவது கலவரங்கள் வருவதற்கு நம்ம ஒரு தூண்டி விட்டா மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மறுத்தேன். ரெண்டு காரணம், ஒண்ணு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் தொடர் எழுத போறேன்னு, இது ஒரு ப்ராமிஸ் டு த ரீடர்ஸ். ரீடர்ஸ் எப்படின்னா நீங்க உடனே நீங்க ஒரு 4 லட்சம் பேர் ரீடர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் 400,000 ரீடர்ஸ்க்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், அதை நான் வந்து பண்ணியே தருவேன். ரெண்டாவது, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எதெல்லாம் எழுதினா கலவரம் வரும் வராது, எங்க ஜாக்கிரதையா கையாளணும்ன்ற பொறுப்பு எனக்கு எல்லாரையும் விட எனக்கு அதிகமா உண்டு. எனக்கு இந்த எனக்கு ஒரு பத்திரிகையாளனா இத்தனை வருஷமா நான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என் மேல நம்பிக்கை வைங்க. நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் எதெல்லாம் நான் எழுதாம விட்டேன், அது எழுதியிருந்தா எப்படி கலவரங்கள் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன். ஸோ ஸ்ட்ராங்கா நம்பி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா என்ன நம்பி உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு பிற்பாடு வந்தார்கள் மிகப்பெரிய அளவுல வாசகர்கள் வந்து நம்மளுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏராளமான நண்பர்கள் எனக்கு வந்தாங்க. என்னை பல வந்து இஸ்லாமிய மீட்டிங்லாம் என்னை கூப்பிட்டு பேச வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு அது புரிஞ்சு போச்சுன்னா, நீ பொறுப்பாக கையாளுவேன்னு புரிஞ்சு போச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு தனி மதிப்பு ஒன்று வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சோழ நாடு பாண்டிய நாடை வச்சுட்டு சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடந்த ஒரு யுத்தம் ஒன்று, அப்போ பாண்டிய நாட்டில் ஒரு மன்னர் வந்து எப்படி மோசமாக நடந்துக்கிட்டாருனோ, அல்லது சோழ நாட்டில் எப்படி ஒரு கேவலமான ஒரு மனுஷன் இருந்தாருனோ, இந்த வாரில் வந்து அவர் செய்த துரோகங்கள் அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் விவரமாக எழுதிடலாங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்போ மதுரையிலேருந்து ஒரு பெரிய சங்கம் ஒன்று அமைச்சு ஒரு மதுரை தமிழர் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே சோழ நாட்டிலேருந்து தஞ்சாவூர் இதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உடனே ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, எங்கள் தஞ்சாவூரை நீங்கள் மதிப்பு குறைச்சி எழுதிட்டீங்க, எங்கள் பாண்டிய நாட்டை பற்றி நீங்கள் கேவலமாக எழுதிட்டீங்க. இதில் வந்து இந்த ஜாதி இது எல்லாமே ஒரு ஜாதியை பத்தி எழுதினா, அவங்க ஆரம்பத்துல சேவகர்களா இருந்தாங்கன்னு எழுதிட்டா எங்களை எப்படி நீங்க சேவகர்கள் சொல்லுவீங்க? வரலாறு அதுதான்றதையே ஏத்துக்கால என்ன நம்ம என்ன பண்ண முடியும்? இதனால என்ன ஆயிடுது, தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பத்தி இன்னும் எழுத வேண்டிய புத்தகங்கள் 1000 கணக்கில் இருக்குங்க. ஏதோ கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினாரு, சிவகாமி செல்வன் பல்லவர்களை பத்தி எழுதினாரு, மிகச்சில புத்தகங்கள் தான் நாவலும் வந்திருக்கு வரலாறும் வந்திருக்கு. மற்றதெல்லாம் சும்மா ஏதோ குட்டி குட்டி புத்தகங்கள் தான் இருக்கே தவிர, நம்ம இதுல 1000கணக்கான விஷயங்கள் பண்ணுவோம். இப்ப பூம்புகார் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓஷியானோகிராஃபி எல்லாம் பண்ணி கடலை கடியில போய் ஆழ்கடல் இதுல தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் நடந்தா தமிழ் கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் எத்தனையோ பிரமாதமான விஷயங்கள் வெளியில வரும். கலப்பிறர் ஆட்சின்றாங்க, அதை பத்தி எல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. மன்னர்களை பத்திய தகவல்களே இல்லை. ராஜராஜசோழன் பெரிய கோயில் கட்டுவார் அப்படி கட்டினாருன்றது வந்து ரொம்ப அண்மை காலத்துல தான் தெரியும், 400-300 ஆண்டுகளுக்கு முன்னதான் தெரியும். அது வரைக்கும் வேற என்னென்னமோ மன்னர்கள் பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. வேற முகலாய மன்னர்கள் வந்து ஒவ்வொரு நாள் குறிப்பையும் டைரி மாதிரி எழுதி வச்சாங்க. இங்க வந்து எல்லாமே கற்பனை உருவங்கள் தான். ராஜராஜசோழனுக்கு மீசா இருந்ததா இல்லையானு தெரியாதுங்க. எல்லாமே கல்வெட்டுகள் அவர் கோயிலுக்கு கொடுத்த தானங்களை பத்தி தான் இருக்க தவிர, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இது மாதிரி எதை எடுத்தாலும் பர்சனலா எடுத்துக்கிட்டு ஒரு தப்பா எடுத்துக்கிட்டு பேசுறதுன்றது சில குழுக்கள் தான். பொதுவா மக்கள் வந்து இதெல்லாம் ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இந்த நாலேஜ், இந்த புது ஒரு அறிவு சுரங்கங்களுக்கு உள்ள போய் பார்க்கணும்ன்ற அந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ஆனா நடுவுல வச்சு உங்களுக்கே தெரியும் இந்தியா முழுக்கவே இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அது அதாவது ரொம்ப குறுகிய வட்டத்துல பார்த்து கண்ணோட்டத்துல பார்த்து, அதாவது ஜாதி இது எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து இது எழுதுறவர் என்ன ஜாதி எதனால இப்படி எழுதினாரு அப்படின்ற உங்க மேல காரணங்கள் கற்பிப்பதற்கு என்னென்ன இருக்குன்றது தேடி, இது ஒரு கூட்டம் வந்து எதையுமே ஒரு பாசிட்டிவா செய்ய முடியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது உண்மைங்க. எதிர்காலத்திய ஜெனரேஷன் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த ஜாதி மதம் இதெல்லாத்தையும் தேவையில்லாம ஒதுக்கி தள்ளிட்டு வரலாறு ஆராய்ச்சி உண்மை சயின்ஸ் அப்படின்னு இப்ப போறதோ, அப்ப புதுசா தமிழ்நாட்டை பற்றிய வரலாற்று விஷயங்கள் நிறைய வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.